الذي هدانا لهذا وما كنا لنهتدي لولا ان هدانا الله اشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان سيدنا محمدا عبده ورسوله صلى الله عليه وسلم اما بعد فاعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا ايها الذين امنوا اتقوا الله حق تقاته ولا تموتن الا وانتم مسلمون صدق الله العظيم
புகழனைத்தும் மேகநாயனான அல்லாஹுக்கு அல்ஹம்துலில்லாஹ். அவன் தனித்தவன், அவனுக்கு எந்த துணையும் கிடையாது என்பதாக நான் சாட்சி கூறுகின்றேன். அந்த ஏகநாயனான அல்லாஹ் எமது வெற்றிக்காக, எமது நேர்வழிக்காக சத்திய தூதர் சர்தாரே துஆலம் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அனுப்பி வைத்தான். அந்த உண்மை தூதர் மீதும் அவர்களை யாரெல்லாம் பின்பற்றுகின்றார்களோ அவர்கள் அனைவர் மீதும் சலாத்தும் சலாமும் உண்டாவதாக. புனிதமிக்க ஜுமாவுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக வேண்டி அல்லாஹின் இல்லத்தில் எத்திகாப்புடன் வைத்திருக்கும் அல்லாஹின் நல்லடியார்களே, அல்லாஹ் எவைகளை எடுத்து நடக்கும்படி ஏவினானோ அவைகளை எடுத்து நடக்கும்படியும், எவைகளை வேண்டாம் என்று தடுத்தானோ அவைகளை முற்றுமுழுதாக தவிர்த்து நடந்து கொள்ளும்படி முதலில் எனக்கும் பின்னர் உங்களுக்கும் நான் வசதியா செய்கின்றேன். கண்ணிமிக்கல்லாவின் நல்லடியார்களே, இந்த உலக வாழ்க்கை என்பது காற்றிலே ஏற்றப்பட்ட ஒரு விளக்கை போன்றது. அதை எப்பொழுது எரிந்து முடியும், அணையும் என்பதாக யாருக்கும் தெரியாது. எந்த சந்தர்ப்பத்தில் எந்த இடத்தில் எப்படி மரணம் வரும் தெரியாது. இந்த வாழ்க்கையிலே பிரதானமான பகுதியை நாம் சிலர் கடந்து கொண்டிருக்கிறோம், எம்மில் சிலர் கடந்து விட்டார்கள். சகோதரர்களே, அல்லாஹ்வும் விரும்பும் ஒரு புனிதமான காலம் இந்த வாலிபக் காலம். அதிலே சில வேளை மரணம் வந்தாலும் ஆச்சரியம் இல்லை. வட்டம் மின் பசா யலஅபு வயல்ஹப் வஅத்ஃபானுஹு ஃபில் கைபி துன்ஸஜ். சில வாலிபர்கள் பஸாரிலே, சில வாலிபர்கள் விளையாட்டு மைதானத்திலே, சில வாலிபர்கள் தன்னுடைய வகுப்பிலே, சில வாலிபர்கள் தொழிலே, ஆனால் அவருடைய கப்பல் பள்ளிக்கு வந்து விட்டது அவர்களுக்கு தெரியாது. அவர் எதுக்கோ எண்ணிக்கொண்டிருக்கிறார், எதையோ சாதிக்க நினைத்திருக்கிறார், ஆனால் அவருடைய மரணம் அவரை அழைத்துக் கொண்டிருப்பது அவருடைய கண்ணுக்கு தெரியாதே. திடீரென மரணம் வந்து பிடித்துவிடும். எனவே சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, வாழ்க்கையிலே மிக உன்னதமான ஒரு காலத்தை பற்றி குர்ஆன் பேசுகிறது. குர்ஆனிலே எத்தனையோ விதமான வாலிபர்களை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறது குர்ஆன். சகோதரர்களே, இன்னஹும் ஃபித்யத்துன் ஆமனு பிரப்பிஹிம் வஜிதனாஹும் ஹுதா. ஃபித்யா என்ற வார்த்தை, ஃபதன் என்ற வார்த்தை 15 வயதிலிருந்து 40 வயது வரைக்கும் செல்லுபடியாகும் என்பதாக உலமாக்கள் சொல்லுகின்றார்கள். நபிமார்கள் அத்துணை பேரும் நுபுவத்துடைய வயதே, அதாவது வாலிப வயதிலே தான் நுபுவத் கிடைத்திருக்கிறது. அந்த அடிப்படையில் பார்க்கும் பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் 40வது வயதிலே வாலிபத்தின் நிரப்பத்திலே தான் நுபுவத் கிடைத்தது என்பதாக அப்துல்லா பின் அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சொல்லுவார்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை பற்றி குர்ஆன் சொல்கிறது, காது சமிஅனா ஃபதன். ஒரு வாலிபரை பற்றி நாம் கேள்விப்படுகிறோம், அவருடைய பெயர் இப்ராஹிம். சகோதரர்களே, அதே போன்று 3 தோட்டக்காரர்கள் அஸ்ஹாபுல் ஜன்னா, தந்தையுடைய சொத்தை பராமரிக்க தெரியாமல், தந்தை சொல்லிக் கொடுத்த புத்திமதியை கேட்காமல், தந்தை செய்த செலவுகளுக்கு மாற்றமாக தன்னுடைய விருப்பப்படி செலவு செய்ய நினைத்து அத்துணை சொத்துக்களையும் பறிகொடுத்த 3 வாலிபர்களுடைய சம்பவங்கள் சம்பவம் குர்ஆனிலே இருக்கிறது. அதே போன்ற அஸ்ஹாபுல் மஹ்தூத் என்று சொல்லக்கூடிய கிடங்கு வாசிகள், அந்த கிடங்கு வாசிகளிலே ஒரு வாலிபர் பிஸ்மி ரப்பி ஹாதல் குலாம், அல்லாஹ்வுடைய அரபினுடைய பெயர் சொல்லி அழைக்கப்படும் வரைக்கும் அவனை ஒரு சமூகத்தால் எதிர் சக்தியாய் ஒன்றும் செய்ய முடியாத வரலாற்றையும் குர்ஆன் சொல்லி வைத்திருக்கிறது. கடைசியாக அவரோடு சேர்ந்து ஆயிரக்கணக்கான மக்கள் அல்லாஹ்வை ஏற்றுக்கொண்டு நெருப்புக்குள் குதித்த வரலாறையும் குர்ஆன் சொல்லுகிறது. இப்படியாக சொல்லப்படும் வரலாறுகளிலே மிகவும் முக்கியமான ஒரு வரலாறு தான் சகோதரர்களே கதுப் வாசிகளுடைய வரலாறு. 7 வாலிபர்கள்,
சகோதரர்களே, இன்றைக்கு குர்ஆனை விட்டு தன்னுடைய புத்தியான் சமூகத்தை செய்ய வேண்டும், தன் மகனை உருவாக்க வேண்டும், தன் வாலிபனை கட்டி அமைக்க வேண்டும், எதிர்காலத்துக்கு பிரயோஜனம் உள்ளவனாக ஆக்க வேண்டும். உண்மையிலே முடியாது. குர்ஆன் சொல்லுகிறது, இன்னஹும் ஃபித்யதுன் ஆமனூ பிரப்பிஹிம் வஸ்திதனாஹும் ஹுதா. இதோ இந்த வாலிப கூட்டம், ஏழு வாலிபர்கள், அவர்கள் முன்மாதிரிக்கு உபமானமானவர்கள், அவரது அழகிய முன்மாதிரியை கொண்டவர்கள், ரோல் மாடல் அவர்களுக்குள்ளே இருக்கிறது, அவர்களை படியுங்கள் என்பதாக. சகோதரர்களே, 309 வருடங்கள் தூங்கிய தகுப்பாசிகள் வாலிபர்கள் விழித்திருக்கும் எங்களுக்கு படிப்பினை. தூங்கியவர்களின் வரலாறு கொட்டுபாவிலே ஓதப்படுகிறது. வெள்ளிக்கிழமை அந்த சூறாவை ஓதுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. சூரத்துக்கு பெயர் வந்து குகை என்று பெயராக இருக்கிறது. அந்த குகை எங்கிருந்தது என்பது முக்கியமே. சிலர் சிரியாவுடைய தலைநகரத்திலே சொல்லுவார்கள், சிலர் அம்மானிலே சொல்லுவார்கள். அம்மானில் இருக்கும் குகை, அதாவது உருதுன் ஜோர்தானுடைய தலைநகரத்திலே அந்த குகை இருக்கிறது. அந்த குகையை நாமும் பார்த்திருக்கிறோம். அல்லாஹ் அக்பர், அன்றைய வாலிபர்கள் ஒதுங்கிய குகையாக இருந்து வரை சொல்லப்படுகிறது. இடம் எங்கே என்பது முக்கியமல்ல, அந்த வாலிபர்கள் செய்த சாதனை என்ன. இன்று வாலிபர்களை சோதனையாக பார்க்கும் பெற்றோர்களே, நிர்வாகிகளே, பாடசாலை அன்பர்மார்களே, ஆசான்களே, ஊர் மக்களே, கேளுங்கள், இதை என்ன சொல்ல போகிறார் அல்லாஹு தஆலா. அவர்களிடம் என்ன விசேஷமாக இருந்தது? இன்னமும் பிச்சியா, அவர்கள் வாலிபர்கள், அவர்களிடத்திலே இருந்த விஷன் தெளிவாக இருந்தது. விஷனும் மிஷனும் வாலிபத்துக்குள்ளே வேகமாக இருக்க வேண்டும். அவர்கள் எந்த சக்தி வந்தாலும், எந்த எதிர்ப்பு வந்தாலும், ரப்புனா ரப்பு ஸமாவாதி வல் அர்தி லன்னதுவா மின் தூனிஹி. வாலிபம் என்பது பலம், அனைவரும் ஏற்றுக்கொண்டதை. சொர்க்கத்தில் கூட அல்லாஹ் வாலிப வயதை கொடுக்க போகிறான். அல்லாஹ் கூட அதை விரும்புகிறான். வயோதிபர் கூட அவரை வாலிபர் என்று சொன்னால் அவருக்கு ஒரு ஆறுதல் இருக்கிறது. ஒரு வாலிபரை பார்த்து நீ வயோதிபர் என்று சொன்னால் அவருக்கு கோபம் வருகிறது. ஒரு நாகரிகம் அறிமுகமாகுவதாக இருந்தால் சமூகத்திலே, அது வயோதிபத்தை வைத்தல்ல, அது வாலிபத்தை வைத்துத்தான் அறிமுகமாகிறது. உலகத்தின் அத்துளை கலைகளும் கொடி கட்டி பரப்பல் இந்த வாலிப சமூகத்தை வைத்துத்தான். ஏன்? அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே சொன்னார்களே, இந்த இஸ்லாத்தின் ஒளிமயம் உயர்த்தி எடுக்கப்பட்டது இந்த வாலிப சமூகத்தின் மூலமாக என்று சொல்லியிருக்கிறார்கள். சகோதரர்களே, சாரிக் பின் ஜியாத் 18 வயது, மூசா பின் நுசைர் 18 வயதுக்குள்ளே, மூசா அப்துல் ரஹ்மான் தாஹிரி, ஸ்பெயினுடைய படையெடுப்பு, சுபஹானல்லாஹ், ஜபல் தாரிக், வீட்டில் இருக்கிற 18 வயது மகனை யோசிச்சு பாருங்க. அவருக்கு கடைக்கு தனியே போய் ஒரு சாமான் வாங்கி கொண்டு வரையலுமா? அவர் என்ன சாதனை செஞ்சுகிறார்? அன்றைய 7ஆம் நூற்றாண்டிலே ஹிஜ்ரி 73க்கு பின்னால் 91 வரைக்கும் படையெடுப்பிலே சாரிக் பின் ஜியாத் 18 வயது வாலிபர், அந்த 7000 படை வீரருக்கும் பேசிய பேச்சு, தாரிக், அந்த ஜபல் தாரிக் என்பதாக அவர் பேசிய பேச்சின் எதிரொலிகள் இன்றும் அந்த ஜபல் மலையுடைய பெயரை மாற்றாமல் ஜபல் தாரிக் என்பதாக அவருடைய பெயரோடு சேர்த்து வைக்கப்பட்டிருக்கிறது. பயணத்தில் சென்றார் யாரே? வாலிபர். சகோதரர்கள், வாலிபர்கள் என்பவர்கள் வேகமாக ஓடும் குதிரைகள் போன்றே. அவர்கள் திசை மாறி ஓடாவிட்டால் அவர்களால் உலகத்தில் சாதிக்க முடியாதது எதுவுமே இல்லை. அன்பார்ந்த வாலிபம் ரத்தம் கொண்டவர்களே, வாலிப துடிப்பில் உள்ளவர்களே, சிந்தித்து பாருங்கள், உங்களுடைய வாலிப ரத்தத்தை வைத்து, அந்த வாலிப பலத்தை வைத்து, இஸ்லாத்தை எப்படி வாழ வைத்து ஈமானோடு முன்மாதிரியாக வாழ்ந்து காட்டியிருக்கிறார்கள் என்பதை. சுபஹானல்லாஹ், ஜபல் தாலிக்கிலே அவர்கள் சொல்லுகின்றார்கள், முஸ்லிம்களே, பின்னால் எதிரிகள், முன்னால் எதிரிகள், பின்னால் கடல், இரண்டும் மரணத்தின் அடையாளம். நாம் மரணிக்க தயாராகி வந்தவர்கள், ஆனால் நாம் பயந்தவர்கள் அல்ல என்று சொல்லி அந்த அடித்த அடிதான் ஸ்பெயினில் 700 வருடம் இஸ்லாத்தின் கொடி பறந்தது. கப்பனை உடுத்துக்கொண்டு வாலிபர் யுத்தகலத்தில் இருந்த வரலாறும் இருக்கிறது. இவ்வளவு ஒரு வேகம் அவர்களுக்குள்ளே இருக்கிறது. சகோதரர்களே, அந்த வேகம் இருப்பவர்களை தட்டிவிடும் பொன்னான எதிரிகளுடைய சக்தியை விட்டும் இந்த வாலிபத்தை அவர்கள் பார்த்துக் கொள்ள வேண்டும். 15 வரைக்கும் தாய் பார்ப்பார், தந்தை பார்ப்பார். 16 வயதானால் அவரது ஸ்ட்ரக்சர் விழுந்து விட்டது. ஐடென்டி கொடுக்கப்பட்டால் அவர் 90 வயதாகியும் ஐடென்டி எடுக்க தேவையில்லை. அவருடைய அந்த 16 வயதில் எடுத்த அந்த போட்டோ சொல்லும் இவர் யார் என்பதை. எனவே 16 வயது வாலிபனே, தானாக சும்மா நினைத்துக் கொள்ள வேண்டாம். உம்மா வாப்பட சுமையில வாப்ப வெளிநாட்டில் இருந்து பணம் அனுப்புறது, வாப்ப மூட தூக்கி சம்பாதிக்கிறது, அந்த இன்னொத்தர் பணத்துல வாழ்ற வயலல்ல. சொந்த முதுகு முள்ளுக்கு பலம் வந்து பள்ளியில வந்து கொத்துபால கூட சாய்ந்திருக்கிற வயதல்ல, வாழ்க்கையிலே சாயக்கூடாத வயது, இன்னொத்தர் உதவி இல்லாமல் தன்னுடைய முதுகின் பலத்திலே நிற்கும் வயதுதான் வாலிப வயது. நாளே சொல்லுகிறது, சட்டமே சொல்லுகிறது, அப்படி ஒரு பலமான பொக்கிஷமான காலமாக தாம் வாலிபத்தை காட்டி தருகிறது சகோதரர்களே. அந்த வாலிபர்கள் அந்த அல்லாஹுக்காக வேண்டி அவர்களிடத்தில் இருக்க வேண்டிய பண்புகளிலே அல்லாஹுடைய தொடர்புடைய பகுதியை அவர்கள் பலமாக இருந்தார்கள். ஈமானுடைய பகுதியை குர்ஆன் முதலாவது வாலிப சமூகத்திலே பேசுகிறது. பாப்பா யோசிப்பார், பேங்க் பேலன்ஸ் வச்சா என் மகன் நல்லா இருப்பார், என் மகனுக்கு சொத்து செல்வனை கொடுக்கணும், தொழாதாட்டியும் பரவாயில்ல, கடையப்பா கட்டி காக்க தெரிஞ்சிருக்கணும், நன்றாக படிக்க தெரிஞ்சிருக்கணும், நன்றாக உடுக்க தெரிஞ்சிருக்கணும், நன்றாக போன் ஆன்சர் பண்ண தெரிஞ்சிருக்கணும். இல்லை, வாலிபனுக்கு முதலாவது தன்னுடைய நேரடியான தொடர்பு அல்லாஹோடு சரியாக இருக்க வேண்டும். இல்லைன்றா ஞாபகம் வைக்கோ சகோதரர்களே, 70 ஏக்கருக்கு சொந்தக்காரரான வாப்பாவை அகதி முகாமில் இல்ல எந்த சோங்க கொண்டு போயிட்டு வாலிப மகன் விட்டுட்டு கேலி கூத்து பார்த்துக் கொண்டிருக்கிறார். வாப்பட மையத்தை முன்னால வச்சு வாலிப மகன் சொல்றாரே, மது கோதையில வந்து வாலிப மகனை பார்த்து அந்த வாலிப மகன் சொல்றாரே, ஏண்ட வாப்பட ஜனாசம் அடக்கணுமா, ஏண்ட வாப்பட ஜனாசம் அடக்கணுமா, ஏண்ட பேர்ல சொத்தெழுதல் அங்க விட மாட்டேன். வாலிபனுக்கும் தெரியாது தாண்ட மதிப்பு, வாலிபனுடைய தந்தைக்கும் தெரியாது தாண்ட மகன் பெருமதி. அருமை சகோதரர்களே, இந்த வாலிப மகன் ஒருங்கானவனாக, ஈமான் உள்ளவனாக, தக்வா உள்ளவனாக, குர்ஆனை சுமந்தவனாக, தீன் பணி புரிவனாக, ஒரு ஆலிமாக அல்லது ஒரு ஹாபிஸாக இருந்து வாப்பட ஜனாசாவுக்கு தக்பீர் கட்டினா அல்லாஹுடைய அரிசே நடுங்கி நிற்குமா? இவ்வளவு பெரிய வாலிபர் எப்படி வந்தீங்களா? பள்ளிக்குள்ள வரத்துக்கு ரெடி இல்ல, வாப்பட ஜனாசா சொல்லுகிறது. எனவே சகோதரர்கள், எங்கே ஒரு ஓட்டை இருக்கிறது, மிக பெருமதியான காலம் பாழாக்கப்படுகிறது என்பதை நாங்கள் அனைவரும் ஏற்றுக்கொண்ட உண்மை. வாலிபர்களால் என்ன நடக்கிறது, அதற்கு முன்னால் வாலிபர்களுக்கு நாம் என்ன செய்திருக்கிறோம் அதையும் யோசிக்க வேண்டும். எனவே சகோதரர்களே, உண்மையிலே இந்த வாலிப பருவத்தை வாலிபர்களை புரிந்து கொள்ளுங்கள் எவ்வளவு பெருமிதமான யுகம் என்பதை. ஒரு சகோதரர் மக்காவிலே வேலை செய்கிறார், ஹரமுக்குள்ளே 4 வருடம் வேலை செய்திருக்கிறார். 4 வருடம் வேலை செய்யும் பொழுது ஒவ்வொரு அதானுடைய நேரமும் அவர் மஸ்ஜிதுக்குள்ளே நுழைய மாட்டார். அவர் சொல்றார், 4 வருடம் ஹரமில் கிளீனிங் வேலை நான் செய்து கொண்டிருந்தேன், அல்லாஹ் என்ற சத்தம் கேட்கும் பொழுது அத்துணை கடைக்காரர்களும் அத்துணை வேலையில் இருக்கக்கூடிய அத்துணை பேரும் மஸ்ஜிதுல் ஹரமுக்குள்ளே தொழுவார்கள். அந்த இடத்தில் ஒரு நேரம் தொழுதால், ஒரு முகர் தொழுகை தொழுதால், சாதாரணமான இவரது மஸ்ஜிதுகளிலே 55 வருடங்கள் செல்ல வேண்டும் அந்த ஒரு நேரம் நன்மை அடைந்து கொள்வதற்கு. இப்படி 4 வருடங்கள் அல்லாஹ்வினுடைய அதானை அந்த இடத்திலிருந்து நான் கேட்டுக் கொண்டிருந்தேன், ஆனால் ஒரு தடவை கூட ஹரமுக்குள்ளே சென்று நான் தொழுகை இல்லை என்பதாக கவலைப்படுகிறார். எவ்வளவு பெரிய ஒரு கைசீதம், எவ்வளவு பெரிய ஒரு நஷ்டம், இதை நாங்கள் நஷ்டமா ஏற்றுக்கொள்றோம். 4 வருடம் ஹரம் இருந்து ஒரு நேரம் ஒரு சுஜூத் செய்யாம நாட்டுக்கு வந்து இறங்கினா எப்படியான ஒரு வாலிபராக இருப்பார் அவர், எவ்வளவு ஒரு பாக்கியம் கெட்டவராக இருப்பார். இப்ப தௌபா செய்கிறார், அல்லாஹ் அவருடைய தௌபாவை கபூல் செய்வான். ஆனால் அருமையான வாலிபர்களை ஒன்றை மறந்து விடாதீர்கள், உங்களோட அதை விட பெருமதியான ஒரு காலத்தால் தான் உங்களை கையில் தந்திருக்கிறான். பெற்றோர்களை உங்களோட வீட்டில் இருக்கக்கூடிய வாலிபன் வாழ்க்கையில மிக முக்கியமான கட்டத்திலே இருக்கிறான். ஹரம்ல தவறினது போலதான் வாழ்க்கையில வாலிப பருவத்தை தவறுவது பின்னால் இரத்த கண்ணீர் வடிப்பார்கள். எனவே சகோதரர்களே, அந்த இலக்கோடு வாழக்கூடிய வாலிபர்களை பதம் பார்க்கக்கூடிய சில சக்திகள் இருக்கும். பாருங்க, அந்த கபுபாக்கியருக்கு பிரச்சனைனா நாட்டு மன்னரோட சேர்ந்து அத்துணை பேரும் படையெடுத்து வந்து ஒரு பெருநாள் கொண்டாட்டத்தை உருவாக்கி இருக்கிறார்கள். அந்த பெருநாள் கொண்டாட்டத்திலே படைத்த அல்லாஹுக்கு மாற்றமாக மன்னருடைய காலியை விழுந்து மன்னருக்கு வணங்கி சுஜூத் செய்ய வேண்டும். இதற்கு ஏற்றுக்கொள்ள முடியாத அந்த வாலிபர்கள் அந்த ஈமான் அல்லாஹுடைய தக்வாவுடைய பயத்தினால பலத்தினால எதிராக நின்றார்கள். கடைசியாக அந்த 7 வாலிபர்களும் தன்னை அறியாமலே ஒருவரை ஒருவர் அறிமுகமாக்கிக் கொள்கிறார்கள். தனித்த ஒரு இடத்திலே பின்னால் புறப்பட்டு செல்கிறார்கள். எதிரிகளின் சக்திகளில் இருந்து, எதிர்ப்படையிடமிருந்து, ஈமானுக்கு மாற்றமான சக்தியிடமிருந்து நாம் தப்ப வேண்டும் என்பதற்காக வேண்டி குகைக்குள் சென்றார்கள். இதே போலதான் சகோதரர்களே, எங்களோட வீட்டை நல்லா வளர்ற வாலிபருக்கும் நல்லா படிக்கிற வாலிப மகனுக்கும் எதிரான சில சக்திகள் வந்து அவனோட பெருமதி இல்லாமாக்கும். அதுல முதலாவது தான் கெட்ட நண்பர்கள். கெட்ட நண்பர்கள், மகன் சொல்லுவாரே, நான் யாரோட சென்றாலும் பயப்படுவானோ பாப்பா, எங்க குணம் சரியா இருக்கு, நான் பார்த்துக்கொள்வேன். என்ன நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நண்பர்கள் 2 வகையை சொன்னாங்க. உண்மையிலே நல்ல நண்பர்கள் ஒரு வாலிபனுக்கு கிடைத்தால் மதிப்பு தான், பாக்கியம்தான். வாப்பாவால தந்தையால தாயால செய்ய முடியாத எத்தனையோ வேலைகளை சில வேளை அந்த வாலிப மகனுக்கு அந்த வாலிப நல்ல நண்பனால் செய்து விடலாம். ஹசன் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்கிறார்கள், சமாலனா மின் ஷாஃபிஇன் வலா சதீக் ஹமீம், கயாமத்துடைய நாளையிலே சில நரகவாதிகள் கைதேடப்படுவார்களாம். எனக்கு ஷபாத் செய்யக்கூடிய யாருமே கிடைக்கவில்லையே, குறைந்தது ஒரு நல்ல நண்பன் இல்லையே என்பதாக நரகவாதிகள் ஏங்குவார்களாம். அதனுடைய காரண பின்னணி அப்படி அவர்கள் ஏங்குவதற்குரிய காரணம் என்ன என்பதை அவர்கள் எழுதும் பொழுது எழுதுகின்றார்கள். சில நல்ல நண்பர்கள் நரகத்துக்குள்ளே இருக்கும் கெட்ட நண்பனுடைய விடயத்திலே அல்லாஹ்விடத்திலே ஷபாத் செய்வார்களாம், யா அல்லாஹ் இவரை நீ பாதுகாக்க வேண்டும், என்னோடு சேர்ந்து வாழ்ந்த மனிதன், அதனால் நீ இவரை பாதுகாத்து விடுனாயினே என்று சொல்ல அவர்களுக்கு அல்லாஹ் நரக விடுதலையே கொடுத்து விடுவானாம். அதே நேரத்தில் சகோதரர்களே, நண்பன் கெட்டவனாக இருந்தால் நல்ல இடத்துல பள்ளியில முன் வரிசையில் இருந்தவரை கொண்டு போய் அல்லாஹ் பாதுகாக்கும், பாத்ரூம்ல கேவலமான நிலையில இறந்த காட்சிகளும் உருவாகியது, இறந்த காட்சிகளும் உருவாகியது. சகோதரர்களே, நல்ல கெட்ட நண்பனிகிறதானே நல்லா ஞாபகம் வச்சுக்கிறோம். இமாம் கஸ்ஸாலி ரஹ்மத்துல்லாஹி சொல்றாங்க, கெட்ட நண்பனுக்கு உதாரணம் ஒரு விஷமான பாம்பு மாதிரி, பாம்பு கடிச்ச ஆபத்து, கடிச்ச ஆபத்து. சகோதரர்களை சொல்லி சொல்றாங்க, இல்ல ஷைத்தான் செய்ய இல்லாத வேலையை சில வேலை கெட்ட நண்பன் செஞ்சிருவான். இவர் சொல்லுவார், நான் என்ன பாதுகாத்துக் கொள்ள வேண்டேன். சகோதரர் உக்பாவின் அபிமாயத்துக்கு கெட்ட நண்பன் கிடைச்சதுனால நபியின் மூலமா கிடைத்த இஸ்லாத்தை கூட இல்லாமல் ஆக்கினான். உக்பாவின் அபிமாயத்துக்கு ஒரு கெட்ட நண்பன் சம்பந்தப்பட்டுச்சு. இன்னைக்கு எத்தனையோ வாப்பமார் சொல்லுவாங்க, மகன்மாருக்கு அறியறாரு, சில வேளை வாப்பவோட பிரச்சனை, வாப்பவை அடிக்க தயார், உறவை பிரிய தயார், அந்த நண்பன் உடற் தயார் இல்ல. அதுதான் நட்பு, உண்மையில நட்புக்கு ஒரு பலவீகிதை. இதுதான் உக்பாவின் அபிமாயத்துக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு விருந்து போட்டு இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டான் உக்பாவின் அபிமாய். ஆனா அதுக்கு பின்னால் உபய் கலப் வந்தான், மிச்சம் மிக நெருக்கமான நண்பன், அவனை விட்டு பிரிவதற்கு இந்த உக்பாவின் அபிமாயத்துக்கு விருப்பமே இல்லை. வந்து பேசுகிறார், பேசும் பொழுது சொல்லுகிறார், நான் உன்னுடைய நண்பனாக இருக்க வேண்டும் என்றால் இந்த முகம்மதுடைய தொடர்பை துண்டித்து விட வேண்டும், அவரிடம் எடுத்த இஸ்லாத்தை திருப்பி கொடுக்க வேண்டும். நபி பேசி இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட அந்த நண்பனின் உள்ளத்தை கெட்ட நண்பன் விஷத்தை விட, பாம்பை விட, ஷைத்தானை விட கெட்டவனான அவன் தூவி அவனுடைய உள்ளத்திலிருந்து கலிமாவை திருப்பி எடுத்து இதை கொண்டு போய் கொடுத்து விட்டு வா, எனக்கு உனக்கும் தொடர்பு செய்ய வேண்டாம். இப்ப இந்த நண்பன் சொல்ல கூட்டிக் கொண்டு போறார், எடுத்துக்கொண்டு போறார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்னால் இருந்திருக்க அந்த கிடைச்ச ஈமான் எப்படி தெரியுமா திருப்பி கொடுத்தார், நஊது பில்லாஹ், அன்பு நபியுடைய முகத்திலே காரை துப்பி இஸ்லாத்தை திருப்பி கொடுத்து விட்டு உங்களுடைய இஸ்லாத்தை நீங்க வச்சுக்கோங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நெச்சில துளைக்கிறான், அல்லாஹ் குர்ஆனுடைய வசனத்தை இறக்கிறான். அன்பா அந்த வாழ்வர்களே, உங்களோட வாழ்க்கையை நீங்க ரீட் பண்ணுங்க, வாப்பத்து தெரியாமையும் ஊருக்கு தெரியாமையும் நீங்க நினைச்சு கொண்டிருப்பீங்க நான் சரியா போறேன், சில வேலை பேசி நின்ற சிறைக்குள் இருப்பீங்க, சில வேலை தக்களை கொள்ள மாட்டிக் கொள்வீங்க, சில வேலை கைதியாக நண்பனுக்கு பேசு போய் நண்பன் வெளியே உள்ளே நீங்கள் மாட்டிக்கொள்ளக்கூடிய அலட்சியமான பயங்கரமான நிலை அன்பார்ந்த வாலிபர்களே உங்களுடைய வாழ்க்கைக்கு குறிக்கிடலாம். இந்த வாலிபரை போன்றே உக்பாவின் அபிமாயத்துக்கு நடந்ததை போன்றே சகோதரர்களே, அவர் சொல்லுகின்றார், நபியிடம் போய் இஸ்லாத்தை திருத்தி கொடுத்தார் கேவலமான முறையில், நஊது பில்லாஹ், அன்பு நபியுடைய முகத்திலே காலை துப்பி நஊது பில்லாஹ், வயாம அப்து வாலிம் அலா யதைஹி யகூலு யா லைதனி இத்தகத்து மஅ ரசூலி சபீலா. இன்னைக்கு வாப்பா சொல்ற புத்திமதி விளங்குதில்ல, குர்ஆன் சொல்ற புத்திமதி விளங்குதில்ல, குத்துபால சொல்ற புத்திமதி விளங்குதில்ல, அவனுக்கும் அப்படித்தான் விளங்கல்ல. நாளைய கயாமத்துடைய நாளையிலே வயோம அப்து வாலிம் அலா யதைஹி يقول يا ليت اتخذت مع الرسول سبيلا يا ويلتا ليتني لم اتخذ فلانا خليلا. இப்படியான உத்தர நண்பனாக்காம ஒரு நல்ல மனிதனோட முஹம்மது ரசூலுல்லாஹ்வுடைய நட்பை நான் பாதுகாத்திருக்க வேண்டுமே என்பதாக நண்பன் என்கிறார். எங்க வச்சு இத்தம் தூரம் போய் கயாமத்துடைய நாளில் கை கடிக்கிறதுல முதலாவது கை கடிக்க ஆரம்பிக்கிறது உக்பாவின் அபிமாயத்தான். கெட்ட நண்பர்கள் விளைவான அதே தொடர்ந்து கெட்ட நண்பர்களோடு சம்பந்தப்பட்டு பாவ அலைகளில் சுத்தி வரக்கூடிய வாலிபர்களே, அல்லாஹுவை பயந்து கொள்ளுங்கள். அந்த ஏழு வாலிபர்களும் நல்லவர்களாக இருந்தார்கள், அவர்களை அல்லாஹ் புகழ்கிறான். அந்த ஏழு வாலிபர்களுடைய சம்பவத்தையும் படிப்படியாக வைத்து சொல்லுகிறோம். சகோதரர்களே, குர்ஆன் உங்களோடு பேசுகிறது, உங்களுடைய வாழ்க்கையில் சுற்றி வரும் நண்பர்களை கொஞ்சம் பரீட்சித்து பார்த்துக் கொள்ளுங்கள், வாழ்க்கை பரிதாபமாக முடியும் காட்சிகள் உருவாகும். ரெண்டு நண்பர்கள் பிரயாணம் செய்கின்றார்கள், வாப்பட வாகனம் எடுத்துக் கொண்டு, சில வாப்பமாருக்கு மகன்மாருக்கு வாகனம் கொடுக்கிறதா சரியான ஒரு பெருமை. சகோதரர்களே, கொடுத்த வாகனத்தை எடுத்துக்கொண்டு யார் போறார், நண்பன் கையில துறப்பு கொடுத்துட்டு பக்கத்து உட்கார்ந்தார், அவன் சுற்றி வந்தான் எங்கேயோ சொந்த வாகனக்காரர் வெளியே. திடீர்னு வந்து சொன்னார், அவசரமா ஏறு, என்னோட ரெண்டு மூணு பேர் பிரச்சனை படுத்துறாங்க, அவன போய் அடிக்க வேண்டும், அவருக்கு இருக்கக்கூடிய இந்த தேர்ந்து எடுக்கணும், அவசரமாவா. சொந்த வாகனக்காரர் பக்கத்தில் உட்கார, டிரைவர் சீட்ல நண்பர் இருக்க, வாப்பா சொரப்ப குடுத்து நம்பி அனுப்பினார். வாப்பா மகனை, மகன் போறாரே பக்கத்து சீட்ல இருந்து வாகனம் போய் அந்த கடைக்கு முன்னாள் நிக்க, இத்தனா பேச வைத்து அவசரமா எடுத்துக் கொண்டு வா. இவனுக்கு தெரியாத இந்த கெட்ட நண்பன் என்ன சூழ்ச்சி செஞ்சு வச்சிருந்தான், இவன் அங்கே சண்டை பிடிச்சு கொண்டு உள்ள பிரச்சனை எல்லாம் ஏற்படுத்திட்டு தப்பி வந்து பணப்பைய வச்சுட்டு வந்துட்டான். அதை எடுக்கிறதுக்காக வேண்டி தன்னுடைய நண்பனை பாவிக்கிறான். நண்பன் போனான் வேகமாக பணத்தை எடுப்பதற்கு. அவர்கள் பார்த்தார்கள், யாரோ வந்திருக்கிறான், இவனுடைய யார் என்பதாக நினைத்து அவனுக்கு அடிக்க பிடிக்க இவன் பக்கத்தில் இருந்து ஒரு கத்தியை எடுத்து தன்னுடைய பாதுகாப்புக்கு அதை பாவித்தான். தவறுதலாக அடுத்த நண்பனின் அடுத்த குழுவின் ஒருவனுடைய மேடியில் பட்டது. அதன் காரணமாக அவன் உயிரிழக்கிறான். இவன் கைவசமாக மாட்டிக்கொண்டான். நண்பன் வெளியே, நண்பனை பாதுகாக்க போனவன் சிறைக்குள்ளே இருக்கிறார். பாப்ப வந்து அழுகிறார், மகனே தூக்கு மரண தண்டனை நிரூபிக்கப்பட்ட அரபு நாட்டு சொல்றார், மகனே நான் தான் ரெண்டு பேரை கொண்டேன், உன்ன கொண்டது நான் தான், உன் நண்பனை கொண்டது நான் தான், நான் உன்கிட்ட காரணம் துரப்ப தராம ஒன்று நிலைமையை விளங்கி நான் நடந்திருந்த ரெண்டு உயிரும் பாதுகாக்கப்பட்டிருக்கும். மகனை இத்தினான் திகதியோடு ஒன்ற உயிர் போகுது, போகட்டும் பரவாயில்லை, ஆனா இந்த வாழ்க்கை உன்னை நினைச்சு நினைச்சு ஒவ்வொரு நாளும் வாழ்ந்து வாழ்ந்து இறப்பேனே, இருந்தும் நடமாடும் பிணமாக நான் இருப்பேனே. மகனை உண்ட பரிசு நல்லம் சிறை கம்பிகளுக்கு முன்னால் வாப்பாட மகன் உரையாடல் பதியப்பட்டிருக்கிறது. சகோதரர்களே, சொத்து செல்வம் சேர்க்கிறது இல்ல பெருசி, வீட்டுக்கு டைல்ஸ் அட்டாச் பாத்ரூம் எல்லாம் பெருசி, சகோதரர் வீட்டுக்குள்ளிகிறவன் நோயாளி ஆகிக்கப்படாது, நிம்மதி ஆகி வேண்டாம். இன்னைக்கு எத்தனை வாப்பமாருக்கு ஹார்ட் அட்டாக், பிள்ளைய நினைச்சு போற போக்குல வீட்டுக்கு சும்மா பின்னால யோசிச்சு வேலை இல்லை. சகோதரர்களே, ஒரு மரம் வளர்ற காலத்துல வளர்க்கணும், சாய்க்கிற திருப்புற காலத்துல திருப்பிக் கொள்ளணும், கண்டில திருப்பலாம், செடியில திருப்பலாம், மரம் முத்திக்குன்னு சொன்னா அசக்கேடாது. இன்னைக்கு அதுதான் நடந்துகிறது, இன்னைக்கு அதுதான் நடந்துகிறது. சகோதரர்களே, அல்லாஹ்வினுடைய நல்லடியார்களே, கெட்ட நண்பர்களின் ஆபத்து மிக பயங்கரமாக தாவப்பட்டிருக்கிறது. வாப்பட சொத்து செல்வங்கள், நாலு மகன்மார் சேர்ந்து மிக பயங்கரமான வேலைகள் ஈடுபடுறார். பிள்ளைகள் வாலிப நண்பன் சொத்திருப்பவனை பார்த்து மற்ற மூணு பேரும் கவ்விக்கொண்டு சென்றார்கள். நிலைமை பயங்கரமாக மாறியிருக்கிறது. எனவே அல்லாஹ்வினுடைய நல்லடியார்கள் சல்லல்லாஹு அலைஹி சொன்னார்களே, கெட்ட நண்பன் உலையாது, அதாவது கொள்ளனை போல, குறைஞ்சது நெருப்பு தனலாலும் தாக்கும். அதி நல்ல நண்பன் அத்தர் வியாபாரி மாறி கிடைக்க நாட்டின் வாசமானும் கிடைக்கும். நார் கொள்ளனையும் அத்தர் வியாபாரியையும் போன்று அழகான உதாரணம், தேவையானால் எடுத்துக் கொள்ளலாம். வாழ்க்கை தவறியவர்களிடம் பெரியவர்களிடம் கேட்டு பாருங்கள், ஒன்று சொல்லுவார்கள், இந்த வாழ்க்கை பாலா போறதுக்கு இந்த வாழ்க்கையில நடந்த கூட்டாளிகள் தான், அகப்பட்ட கூட்டாளிகள் தான் காரணம். சகோதரர்களே, கண்ணினி கல்லாவி நல்லே, உண்மையிலே நல்ல நண்பன் இல்லை என்று நான் சொல்ல வரவில்லை. சமூகத்தில் எதிர்பார்க்காத சில பயங்கரமான இடத்தில் இருந்தவர்கள் கூட நல்ல நட்பின் விளைவாக வந்தது. அப்படியான நண்பர் இருந்தால் சரி, இல்லை என்றால் திருத்திக் கொள்ள வேண்டியதுதான். முகமது அலி குத்துச்சண்டை வீரர், சென்ற வருடம் ஜனாசா தொழுதோம், ராயிப் ஜனாசா, அவருக்காக வேண்டி பல நாடுகளிலே தொழுதார்கள். சகோதரர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, அவருடைய மிகப்பெரிய, அதாவது உலகத்திலே உலகத்தை உலுக்கி குத்துச்சண்டையால் சாம்பியனாக புகழ்பெற்ற மனிதன், அவருக்கு எப்படி இஸ்லாம் கிடைத்தது, அவருக்கு யார் கலிமா சொல்லிக் கொடுத்தது, சுபஹானல்லாஹ், அவருடைய வாழ்க்கையில் கலிமா கிடைப்பதற்கு, இஸ்லாம் கிடைப்பதற்கு, ஈமான் கிடைப்பதற்கு அவருடைய வாழ்க்கையிலே வந்த ஒரு நல்ல நண்பன் தான் காரணம் என்பதாக அவர் வாயார புகழ்கிறார். எங்கேயோ இருந்து இஸ்லாத்திர வாடையும் இல்லாமல் இருந்த வாலிபர ஒரு நல்ல நண்பனுடைய வார்த்தைகளாக தாக்கப்பட்டு அந்த குத்துச்சண்டையின் வேகமான அந்த குத்தை விட இவருடைய அல்லாஹ் என்ற வார்த்தையால் அவர் கவரப்பட்டு அதன் விளைவாக இஸ்லாத்துக்குள்ளே வந்து முகமது அலி என்பதாக தன்னுடைய பெயரை வைத்து ஒவ்வொரு குத்திலையும் அல்லாஹ் அல்லாஹ் என்று சொல்லும் அளவுக்கு தன்னை மாற்றிக் கொண்டே அவருடைய கடைசி நேரத்தை அல்லாஹுக்காக வேண்டி ஆக்கி கனிமாவோடு போய் சேர்கிறார். இங்கே உக்பாவின் அபிமாயத்து கெட்ட நட்பு எங்கேயோ கொண்டு போய் முடிக்கிறது. இங்கே இந்த மனிதனுடைய ஒரு நல்ல நட்பு அவரை கொண்டு போய் சொர்க்க வாசலிலே விட்டு விடுகிறது. எனவே சகோதரர்களே, எங்களுக்கும் இதுதான்,
நாங்க விதிவிலக்கா கொத்துபாவ கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. நான் என்ன சொன்னால் நான் தப்பிக்கொள்வேன். அப்படி தப்பிக்கொள்றது சொன்னவங்க எத்தனையோ பேர் தான் அகப்பட்டிருக்கிறார்கள், அகப்பட்டிருக்கிறார்கள். ஆக சகோதரர்களே, மிக ஆபத்தானது வாலிப சமூகத்துக்கு. தன்னுடைய விஷம் இலக்கு அது அழகாக வரையப்பட வேண்டும். என்ன செய்ய போற, என்ன மாதிரி செய்வோம்? ஒண்ணும் இல்லாண்டே ஓலவில் முடிஞ்சு குறைக்காக வேண்டியல்ல. ஸ்ரீவீல் எடுப்போம், வெளிநாடு போவோம், ரெண்டு ஒன்றைகளுக்கு ஈகுது. சகோதரர்களை, அந்த நிறத்தோட மட்டும் வாழ வேண்டாம். அந்த நினைப்புகள் மட்டுமல்ல, அது ஹராம் என்றுதான் சொல்ல வரல, வேறு வழி இல்லை என்ற கட்டங்களிலே பரவாயில்லை. இவ்வளவு காலம் படிக்க வச்சு கஷ்டப்பட்டு ஆளாக்கி பாடசாலையும் பெற்றோரும் பட்டாத பாடில்ல, கடைசிக்கு ஒன்றும் இல்லாமல் நிற்கிறது அர்த்தம் இல்ல சகோதரர்களே. இடையிலே புகுந்து விளையாடுற சைத்தான்கள், இடையிலே புகுந்து விளையாடக்கூடிய நட்புகள், இடையிலே புகுந்து விடக்கூடிய விஷமிகளின் விளைவாக வாழ்க்கையின் லட்சியம் இல்லாம போறாங்க. இன்றைக்கு அன்னியர்கள் இந்த பாடசாலைக்கு முன்னால, சில பாடசாலைக்கு முன்னால் ஒரு நீண்ட உயர்ந்த மரம் நடப்பட்டிருக்கிறது. அவங்க சொல்றாங்க, என்ன எங்க வாலிப பிள்ளைகள் எங்க ஸ்கூலுக்கு வரக்கூடே எப்பொழுதுமே கீழே பார்த்து வரக்கூடாது, மேலும் தன்னுடைய பார்வை உயர்த்தியவர்களாகத்தான் வரணும். ஏன்? பெரிய மரம், நிழல் தரக்கூடிய மரம். அவங்க சொல்றாங்க, எங்கட மாணவர்களுடைய சிந்தனை எப்பொழுதும் உயர்ந்ததாக இருக்க வேண்டும். சாதாரணமான விஷனோடு வாழக்கூடாது, சாதாரணமான இலக்கோடு வாழக்கூடாது. அவனுக்கு உயர்ந்த ஒரு கற்பனை இருக்க வேண்டும், அதை நோக்கி அவன் நகர வேண்டும். சவுதியில வச்சு மக்கள் ஹரம்ல வச்சு ஹாபிஸ் பட்டேல் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவரை யூசுப் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சந்திக்கிறார்கள். சகோதரர்களே, யூகேல வாழக்கூடிய பாவத்தின் அலைவரிசைகள் உலகத்திற்கு தயாரித்து அனுப்பக்கூடிய மிக பயங்கரமான சூழலில் ஹாபிஸ் பட்டேல் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இந்தியாவில் இருந்து சென்ற இந்த ஆலிம் அவர்களை சந்திக்கிறார்கள். உங்களுடைய வாழ்க்கை என்ன சொன்னார்கள்? நீங்க அந்த நாடுகளில் இருந்து முஸ்லீம் வாலிப சமூகத்தை கிளப்புக்கும் மியூசிக்குக்கும் ட்ரக்ஸுக்கும் அடிமையாக்கி பயங்கரமானவர்களாக மாற்றுவதற்காக வேண்டி மிக பயங்கரமான ஒரு முயற்சி நடக்கிறது. மகனே, உன்னுடைய வாலிப பலத்தை பாவித்து அப்படியான தெருக்களில் சுற்றித் திரியும் வாலிபர்களை நீ மஸ்ஜிதுக்குள்ளே கொண்டு வந்து சேர்க்க வேண்டும், அல்லாஹ்வுடைய தொடர்போடு ஆக்க வேண்டும், நல்ல புத்திஜீவிகளாக மாற்ற வேண்டும், குர்ஆனை பாடமாக்கிய ஹாஜர்களாக ஆக்க வேண்டும். இன்ஷா அல்லாஹ் நான் செய்கிறேன் என்பதாக கூறப்பட்டதுதான் சாதனை. 40 வருடங்களுக்குள்ளே 400,000+ அதிகமான வாலிபர்களை தன்னுடைய அன்பான வார்த்தையாலும் அந்த உத்வேகமான சிந்தனையாலும் எங்கேயோ திருந்தி கொண்டிருந்தவர்களை கொண்டு வந்து பள்ளிகளுக்குள்ளே மாத்திரமல்ல, 40-30 வருடத்துக்கு பின்னால் குர்ஆனை கூட பாடமாக்கி என் மகளுக்கு நரகம் கட்டாயம் என்பதாக ஏங்கிக் கொண்டிருந்த தந்தைமாருடைய கண்ணீரை துடைத்து இமாமுடைய இடத்திலே நிறுத்தி காட்டினார் ஒரு வாலிபன் சிந்தனை. இதுதான் விஷன் என்று பெரிசா வரையணுன்றது இல்லை. இன்னைக்கு எல்லாருக்கும் எழுதப்பட்டுகிறது. அவுட்புட் எப்படி இருக்கிறது? ஆக சகோதரர்களை கண்ணீரை கல்லாவி நல்லடியார்கள். இப்படியான 1000 வாலிபர்களை சரதாலித்தரும் உருவாக்கி இருக்கிறார்கள். உருவாக்கலாம், தடை இருக்கிறது. தடையை தாண்டும் ஒரு சமூகமாக நாம் சிந்திக்க வேண்டும். அதுல முதலாவது இது இன்றைக்கு பிடிபட்டிருக்கிறது சகோதரர்களே, மிக பயங்கரமான ஒரு நிலை. இரண்டாவது, இந்த கெட்ட நண்பர்களோடு சேர்றது ட்ரக்ஸ். இந்த பேசிக்கும் நான் நினைக்கிறேன், கெட்ட நண்பன் அல்லது இவரை தனியே மாட்டிக்கொள்வார். இதை பற்றி ஆரம்பத்தை பேசிட்டான் எங்க உலமாக்கள். 800 வருடங்களுக்கு முன்னாடி இபுல் பைசூர்னு சொல்லக்கூடிய பார்மசிஸ்ட் எழுதிச்சார் புத்தகங்கள்ல, இந்தியாவில பாதிக்கக்கூடிய ஹஷீஷா. இன்னைக்கு எதை நாங்க அந்த வார்த்தையோட சொல்லி சொல்றோமோ இந்த உபயோகங்கள் வாலிபர்களுக்குள்ளே வந்தால் என்ன நடக்கும்? முதலாவது புத்தி தான் மனிதனுக்குள்ளாக பெரிய சொத்து. அந்த சொத்தை பாதுகாக்கணும் ஒவ்வொருத்தர் பெரிய நியமன். புத்திய மழுங்கடிச்சா தியாமத்தை கேள்வி இது. அதை பற்றி இல்மால என்ன செஞ்சாய்? உனக்கு கிடைச்ச இல்மால சகோதரர்களே, எங்களை குருட்டு அறிவான், குருட்டு சிந்தனையான் புத்தியை மலங்கடிக்க செய்வதிலே மிக பயங்கரமானதான். ஒரு வார்த்தையில சொல்றா, ஒரு வாலிபனுடைய மூளையை போட்டு ஷாப்பிங் பேக்ல போட்டு காலால மிரிச்சா என்ன வேதனையோ என்ன நஷ்டமோ இதேதான் ட்ரக்ஸ் யூஸ் பண்றதுனால. இது எலிக்கு கொடுத்து பூனைக்கு கொடுத்தா எலிய பிடிக்க பயப்படுகிறது. ஆராய்ச்சியில ப்ரூவ் பண்ணி காட்டுறாங்க சகோதரர்களே. இது சொந்த மகன் தலைக்கேறினா இன்னைக்கு கவலைப்படுங்கோ. இளம் வாலிப பெண்மணிகளுக்குள்ளும் இதை நான் குறையாக சொல்ல சமூகத்துக்காக வேண்டி பேசுறேன். அல்லாஹுடைய ஒரு பாவம், அல்லாஹ் தடுத்த ஒரு கோலை. இது யாருடைய வாயிலிருந்து தௌபா இல்லாமல் மௌத்து வருமோ
அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அவருக்கு என்ன பேட்ட டிக்கெட்ல என்ன முகம்மத சேர்த்து பேர் வச்சிருந்தாலும் அவர் சிலை வணக்கக்காரராக சாகட்டும் ரசூலோட பதுவாய். இவ்வளவு பயங்கரமானது. ஈமானை பறிகொடுத்த மரணம் போதைக்கு பின்னால் இருக்கிறது. அந்தாந்த வாலிபர்களே, அல்லாஹுக்காக வேண்டி யோசியுங்கள். நான் உங்களை யாரையும் குற்றவாளியாக பார்க்கல. ஆனால் சமூகத்தின் பிரச்சனைகள் அந்நியர்கள் புள்ளி விபரத்தோடு சொல்லுகின்றார்கள். முஸ்லிம் கிராமங்களை சுட்டிக்காட்டுகின்றார்கள். எங்கள வாலிபர்களை அவர்கள் கெடுக்கிறார்கள் என்பதாக கோடித்து காட்டுகின்றார்கள். என்ன செய்வது, யாரிடம் சொல்வது? இந்த மிம்பரை அல்லாஹுக்காக வேண்டி பாவிக்கிறோம், இந்த சொந்த புகழுக்காக வேண்டியும் அல்ல. அன்பார்ந்த வாலிபர்களே, வாழ்க்கை மிக அமானிதமானது, மிக தூய்மையானது, மிக பரிசுத்தமானது. தவறி விடுவோம் என்று சொன்னால் பணத்தை பாவிச்சு என்ன நடக்க போகுது? பின்னால திருந்திக் கொள்வோம் என்ற யோசனை. திருந்த கிடைக்காது, கேன்சர் மாதிரிதான், பட்டா அவரும் தான், அட்ரஸ் இல்லாம பேசிடுவாங்க, முகவரை இல்லாம பேசிடுவாங்க. இந்த உடம்ப பத்தி அல்லாஹ் கியாமத்துல கேட்க போறான். அல்லாஹ் அவங்களை நோயாளி ஆக்கி வச்சானா? இன்னொருத்தர கைய பிடிச்சு நடக்கிற, கால பலம் இல்லாம ஆக்கி வச்சானா? கண் குருடா, சிந்தனை இல்லையா, இரத்தத்தை பழுதா, ஒன்றுமே இல்லையே. இவ்வளவு ஒரு தூய்மையான உடம்பின் ஞானத்தை, வாலிப பலத்தை இந்த போதை என்ற பிடிக்குள்ளே, அந்த பேய்க்குள்ளே கொண்டு போய் சிக்கிவிட்டால், அகப்பட்டால் என்ன நடக்கும் சகோதரர்களே? மகண்ட ஜனாதா எடுத்துக்கொண்டு வாரார் வாப்பார் 2 வருஷத்துக்கு பின்னால ஹாஸ்பிட்டல்ல படாத பாடு, கருப்பு சார் மாறி சத்தி இருக்கிறார், சார் மாறி சத்தி எல்லாம் பட்டு கடைசிக்கு ஜனாதா வருகிறது ஒரு கருவாட்டு துண்டு மாறி. அப்ப சொல்றாரு, என் மகனை நாம் வளர்க்கல, இந்த மகனுக்கு நன்மை தீம விளங்கல்ல. ஜனாசா பார்த்தா வாலிபனுடைய ஜனாசா சுதுபட்ட கருவாட்டு துண்டு மாறி இருந்துன்னு சொன்னா, அத்துணை உடம்பினுடைய பலமும் கெட்டு போய் பழுதாகி முகத்திலிருந்து அந்த வெளிச்சமும் இல்லாம போய் வெறுமனை ஒரு 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 இறக்கி துண்டு மாறி ஜனாசா வருது. இப்ப சொல்றாரு, நண்பர்களே யாரும் வந்துடாதீங்க, அடி வாங்கி கொண்டு வெளியே போவீங்க, என் மகன் ஜனாசாவையாவது நிம்மதியா அட கொடுங்கோ, தவறாத நேரத்துக்கு போய்த்தான் மாட்டிக்கொண்டு தான் என்பதான். இதுதான் வாழ வேண்டிய வயதுல மௌத்தா போறது. நல்ல மௌத்துண்டா கூட பரவாயில்லை சகோதரர்களே. முசல்லால பக்கத்தில் நின்று தொழுதவர் ஒரு பிரயாணத்துல வச்சு ஒரு சுவை கிடைத்தது. முன்சப்ல ஊர்ல முன்மாதிரியான பிள்ளைன்னு சொல்லி வளர்ந்தவர், அழகா இருந்தவர், பக்குவமா இருந்தவர். காதை கொடுத்து கேளுங்கள் வாலிபர்களே, அல்லாஹுக்காக வேண்டி கேளுங்கள். பாவங்கள் நடக்கும் பொழுது நான் உங்களை யாரையும் சுற்றி காட்டல, உங்களுக்கும் ஒரு பொறுப்பு இருக்கிறது. தெரியுமாக இருந்தால் தட்டி நிறுத்துவது, பாதுகாப்பை ஏற்படுத்திக் கொள்ளுவது. சகோதரர்களே, முன்சப்புல அழகா இக்காமத் சொல்லி ஹசரத்துடைய சலாம் அவருக்கு தான் முதலாவது கிடைக்கும். அப்படி கண்ணியமாக இருந்த வாலிபர். அந்த ஊரிலே கவலைப்படுவாங்க, இவரை மாதிரி ஒரு புள்ள எங்களுக்கு இல்லையே அப்படி ஏங்குற ஒரு புள்ள. என்ன செஞ்சாரு, ஒரு பிரயாணத்தில் அகப்பட்டுக் கொண்டார், ஒரு பிரயாணத்தில் அகப்பட்டுக் கொண்டார். என்ன நடந்தது அவருக்கு, சுபஹானல்லாஹ், அதற்கு பின்னால் கொஞ்சம் கொஞ்சமாக தாய் தந்தை கொடுக்கும் பணத்தை வைத்து ஏதோ செய்து கொண்டிருந்தார், வாங்கக்கூடாதே வாங்கிக் கொண்டிருந்தார். இறுதியாக பணம் இல்லாதது போனது, முகத்தினுடைய வெளிச்சமும் அழகான சூரத்தும் போய் தன்னுடைய அறைக்குள் நாற்றமும் துருவாடையும் வீச தொடங்கியது. மக்களோடு பழகுவதெல்லாம் நின்றுவிட்டது. பள்ளி பக்கமும் அவர் இல்லை. தந்தைக்கு தெரிய வருகிறது நிலைமை மோசமாகிறது. தந்தை எவ்வளவு கட்டுப்படுத்த பார்த்தார், தாண்டி விட்டது வெள்ளம் தலைக்கு மேலே. சுபஹானல்லாஹ், தாய் தந்தையின் பொருளை திருடி, தந்தை தாயின் நகையை திருடி இந்த பழக்கத்துக்கு அடிமையாகிறார். அடிமையாகி தன்னை முழுமையாக மாட்டிக்கொண்டார். சிறைக்குள் வரைக்கும் சென்றார். வழிதறியாமல் அங்கிருந்து திருப்பி அனுப்பப்படுகிறார். சில காலங்களுக்கு பின்னால் சங்கிலியோடு வைத்துக் கொள்ளுங்கள், பாதுகாப்பதாக நினைத்தால், வேறு வழி இல்லை எங்களுக்கு. சுபஹானல்லாஹ், அதன் பின்னர் அவர் என்ன செய்யப்படுகின்றார்? ஒரு தலைவை தந்தை இல்லாத நேரத்திலே வீட்டை விட்டு வெளியே செல்கின்றார். தாயுடைய தாயின் உதவி, உம்மம்மாவுடைய உதவியோடு சேன் கலட்டப்படுகிறது காலிலிருந்து. அவர் தப்பிவிட்டார், தப்பிய மகனை தேடுகின்றார் தந்தை. 2-3 நாள் காணல. வலது சப்புல இமாமோட நின்று தொழுதவர், சுபஹானல்லாஹ், இப்படி முன்மாதிரியாக இருந்த வாலிபர். சகோதரர்களே, ஒரு நாள் வந்து போலீஸ் கதவை தட்டுகின்றார்கள், திறந்து கொண்டு செல்லுகின்றார்கள். மகன் தந்தையோடு செல்லுகின்றார். போலீஸ்காரர்கள் சென்று ஒரு பாலடைந்த வீட்டை திறக்கின்றார்கள். திரண்டு வெளிச்சத்தையும் பிடிச்சு கொண்டு போய் அந்த பாத்ரூமை திறந்து காட்டுறாங்க. முன் சப்பில் இருந்த மகன் ஜனாசா மீது
ட்ரக்ஸ் கடுமையாகி கேவலமான மரணம். அல்லாஹ் பாதுகாக்கணும், அல்லாஹ் பாதுகாக்கணும். மந்தத்துக்கு பின்னால் யோசிக்கிறது
வாலிபம் அல்ல, பரம்பரையில வரலாறை அளிக்கக்கூடிய பயங்கரமான உண்டு. கைகள்ல தடமாறி சுத்த ஹராம் வியாபாரம், சுத்த நரகத்தின் சொத்து. இதை யோசிக்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை. ஆனா எங்களை வந்தன் இல்லாம வந்துட்டே இதை மிம்பர்ல பேச வேண்டிய ஒரு காலத்தை நாங்க வாழ்றோமே, இது கை தேவை. இது நஷ்டம், நஷ்டம். 23 வயது வாலிபருடைய ஜனாசா புகையிற நிலையத்துக்கு பக்கத்தில், பாதைக்கு பக்கத்திலே பட்டும் படாமல் மிருகத்தை போன்றிருக்கிறது. அல்லாஹு அக்பர். வாயிலிருந்து வாசம் வந்து கொண்டிருக்கிறது, சாராய வாசம். யார் சகோதரர்கள், சமூகமே நிற்கும் தூண்கள் வாலிபர்கள், சமூகத்தினுடைய முதுகெலும்புகள் வாலிபர்கள். சமூகம் இருக்குமா இல்லையா என்பதை முடிவெடுக்கும் சொத்து, எதிர்காலத்தின் நிலை அத்துணையும் முடிவெடுக்கும் பலமான சக்தி. அதுக்கு இந்த அடிபட்டு லேசான இன்சிடென்ட் அல்ல, லேசான எக்சிடென்ட் அல்ல, லேசான எக்சிடென்ட் அல்ல சகோதரர்களே. இந்த நோய் பொன்னான வாலிபத்தை சொர்க்கத்துக்கு அல்லாஹ் தந்துகிற ஆயுள பாலாக்குது. அதுல ரெண்டாவது இடத்துல நான் பார்த்த பார்வையில் நீங்களும் இதை பேசுவீங்க என்ன விதத்திலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இல்லா மாத்திரத்துக்கு என்ன வழியிடத்தை யோசிக்கும். வாலிப சமூகத்தை பாதுகாக்க சும்மா நிப்பாட்டி பாதுகாக்க இயலாது. அல்லாஹுடைய சுரப்பு அந்த ககுப்பு வாசகருக்கு போன்ற வாலிபர்கள், அந்தந்த வாலிபர்களுடைய முன்னுதாரணம் சொல்லப்பட்டது போன்று எனது வாலிப சமூகம் ஆக்கப்படும். பாவத்தை கண்ட பயப்புற்ற குணம் உள்ளத்துல வரணும் சகோதரர்களை. மூணாவது நல்லா இருந்த வாலிபர் சில வேளை பல்கலைக்கழகம் வரைக்கும் சென்று போய் தட்டி விடுவார். அது வாலிபத்துக்கு வரக்கூடிய பொதுவான ஒரு சோதனை பாலி இருக்கும். அதாவது அடுத்த பெண் இனம் தன்னுக்குள்ளே அகப்பட்டுக் கொள்வது. இது ஆண்கள்ல பேசுறதா பெண்கள்ல பேசுறதான்னு பிரச்சனை இல்லை. சவப்பட்டியில போக தயார் இளம் பெண்மணி சொல்றா, நீங்க என்ன வந்து டிஸ்டர்ப் பண்ணாதீங்க, எனக்கு வாழ தெரியும் பாப்பா, எனக்கும் உங்களுக்கும் உள்ள உறவு முடிந்து விட்டதே. இளம் பெண்மணி, அவன் வாலிப பெண்மணி தான், சமூகத்துக்கு தேவையான தாய், சமூகத்துக்கு தேவையான ஒரு ஆசிரியை, சமூகத்துக்கு தேவையான ஒரு வைத்தியர். எங்க அகப்பட்டுகிறார்? களிமான முகவரியும் இல்லாமல் சகோதரர்களே, மிக பயங்கரமான இடத்துல மாட்டிக்கொண்டிருக்கிறார். ஒரு ஆண்ட போட்டோ பேஸ்புக்ல வாட்ஸ்அப்ல வந்து சகோதரர், வாலிப தாய்மார்களுடைய வாழ்க்கை, வாலிப ஆண்களுடைய வாழ்க்கை தலாப்புல முடியுது, வாழ்ந்து முடிச்சுக்கோங்களா. இன்னைக்கு 100 முஸ்லீம்களுடைய கல்யாணம் நடந்தா 30 வீதமான கல்யாணம் டிவோர்ஸ் முடியுதான். இந்த குடும்பங்கள் எங்க 60-70 வயசுக்கு சொந்தக்காரர்களா? யோசிங்க சகோதரர்களே, 60-70 வயசு வயோதிபர்கள் எடுத்து பார்த்தா 10-12 பிள்ளைகளோட கூலி வேலை செஞ்சு பக்குவமா பிள்ளைகளை வளர்த்து தாயும் மனைவியும் கணவனும் ஈர்ப்பு அன்பு பாசம் இன்றும் இருக்க வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இது 25-30 வயதுல மகன் வாலிப கல்யாணம் முடிஞ்ச ஒரு வருஷம் போகல, அல்லது வாலிப பலத்திலே வேற தொடர்புகள், கல்யாணம் முடிஞ்சது பின்னால வெளியே வந்தா மாப்பிள்ளைக்கு கோவம் வருகிறேன், தெரிய வந்தா பெண்ணுக்கு கோவம் வருகிறேன். இது ஒரு சுத்தமான பழக்கமா? என்னமோ நடிகர்கள் செஞ்சுட்டாங்க, காதலர் சினத்தை வச்சுட்டாங்க, இங்க பரிமாற்றம் பழக்கிறேன். ரத்தம் உடம்புல இருக்கிற ரத்தம் சுத்தமாய்க்கணும். இஸ்லாமிய பேசுது இந்த வாலிப உறவுகளிலே தவறான குரல்புகள், பாவமான சந்திப்புகள், இது ஒரு மனிதனர் பாலாக்கிய விடும் என்ற சந்தேகம் இல்ல. சூரா யூசுப்ல யூசுப் அலைஹிஸ்ஸலாத்துக்கு வந்த சோதனையை பாருங்க, என்னது வேறொரு சோதனையும் இல்ல, அந்த அந்த பெண்ணுடைய சோதனை. அவ்வளவு பெரிய நபியுடைய மகனுக்கு சிலதான் சொல்லிட்டாங்க, தனிச்சா முடிஞ்சு, இது தனிய போன், பாஸ்வேர்டு வாப்பக்கும் தெரியா உமக்கும் தெரியா, இந்நாளில்லா இந்த மீடியாவையும் பெண்களையும் சேர்த்து பேச தனித்தனியாக பேசுறான். சேர்த்தியை சொல்லுகிறேன், இந்த ரெண்டும் சேர்ந்து எங்க விளையாடி வச்சுக்கிறது சகோதரர்களே. சொல்ற ஒரு வார்த்தையில 3 வயது பிள்ளைகள், சின்ன சின்ன பிள்ளைகளுடைய குடும்ப இளைஞர் வாலிப தாய், அவ தன்னுடைய வாலிப கணவனுக்கு கடிதம் எழுதுதா இல்ல, செல்பியில போன் போட்டோ அனுப்புறான், இங்க பாரு என்னோட நான் உங்களோட வாழ தயார் இல்ல, இந்த வாழ்க்கை நரகமாகிச்சு, இதோ நான் தற்கொலை செஞ்சு கொள்றேன் என்று போட்டோவை செல்பியில அங்க அனுப்பி அந்த கணவன் பக்கத்து வீட்டுக்கு அனுப்பி வீச்ச வந்து திறந்து பார்க்க முன்னால அவள் மாய்த்து கொண்டிருக்கிறான். என்ன விளைவு? வாலிப வயசு எங்க நாசமா போகுது. வாலிபு வயது இங்க ஒரு காலம் நாங்கள் கேள்விப்பட்டிருக்கிறோம், நடிகைகளுடைய தற்கொலை. நடிகைகள் தற்கொலை செஞ்சு கொண்டாங்க. காசிரான பெண்மணிகள் தற்கொலை. சரி, முஸ்லிமான தாய் தற்கொலை. என்ன காரணம்? அன்று அப்படி வாசித்தவர்கள் இன்று முஸ்லிம் பெண்மணி சொல்றார், ஏண்ட வாழ்க்கையை உங்களுக்கு படிப்பினையாகட்டும் முஸ்லிம் சகோதரிகளே, ஏண்ட கணவனை நான் ஏமாற்றினேன், என்னுடைய பிள்ளைகளை நான் ஏமாற்றினேன், அடுத்த பால் ஹராமாக அல்லாஹ் தடுத்தானே, மகரந்த உறவு எங்க பேணப்படுகிறது வாலிபர்களுக்குள்ள? அதை பேணினா என்ன சொல்லுவாங்க? குர்ஆன் அல்லாஹ் பேசின சட்டம் இது. தொழுகையில, அதாவது தொழுகை தொடுங்க என்பதாக அல்லாஹ் அறுபது இடத்துல சொல்லி இருக்கிறான். எப்படி சொல்ல வேண்டுமோ ஹதீஸுக்கு போவோம். ஆனா அருமையானவர்களே, சல்லல்லாஹுடைய வார்த்தைகள் உட்பட குர்ஆன் ஹதீஸ் குர்ஆனிலே மஹரம் யாருன்ற தெளிவா அல்லாஹ் பாடம் நடத்திட்டான். எந்த முஃபஸ்ஸிருக்கும் கை வைக்கிறாத அளவுக்கு. அது எங்க பேணப்படுகிறது? இந்த வாலிப சமூகத்துக்குள்ள பேணப்படுகிறது. விளைவு எங்க? சொல்லி முடிக்கிறாத அளவுக்கு குடும்பங்கள் நாறும் ரகசியங்கள் வெளிப்படுகிறது. அல்லாஹ் ஒதுக்கி வைக்க சொன்னான், கவனமாயிக்க சொன்னான். படிப்பும் போய், தொழிலும் போய், சொத்தும் போய், பணமும் போய், மானமும் போய், நவுது பில்லா. இப்படியான பயங்கரமான நிலைக்கு இந்த வாலிபர்களை கெடுக்கும் மூணாவது தலைப்பு செயல்பட்டுக் கொண்டிருப்பதை அது உங்களுக்கு தெரியும் சகோதரர்களே, நீங்களே அதற்கு சாட்சியாக இருக்கிறீர்கள். யோசித்து பாருங்கள். எனவே சகோதரர், இப்படியான ஒரு நிலையில ஒரு வாலிபர் இந்த மூணு தாண்டி நாலாவது இடத்துக்கு வந்து நிற்கிறது எப்படி? ககுப்பாசிகளுக்கு வந்து ஒரு பிரச்சனை, ஈமான்ல பிரச்சனை, தப்பினாங்க தப்பிட்டாங்க. இன்றைக்கு இந்த வாலிபர்கள் இப்படியான சோதனைகள் இருந்தால் தப்ப வேண்டும், உண்மையிலே தேவை இருக்கிறது, சமூகம் வாழ்வதற்குரிய தேவை இருக்கிறது. சகோதரர்களே, இந்த பண்புகள் இந்த ஆபத்தியான இடங்களில் இருந்து தப்பி நல்லொழுக்கம் உள்ள ஒரு கிராமம், நல்லொழுக்கம் உள்ள ஒரு நாடு. எழுத்தறிவுக்கு முன்னால் பண்பாட்டு அறிவு தேவை. அதைத்தான் லீகோனியோ சிங்கப்பூர்ல செஞ்சார். வாலிபர்களுக்கு சொல்லிக் கொடுக்கப்பட வேண்டிய தலை. கொத்துபா முன்னால் நடக்கும், பின்னால வாலிபர்கள் காலை நீட்டி போட்டு உட்கார்ந்து போனை பார்த்துக் கொண்டிருப்பாங்க. மரியாதை அதபு எங்க போயிடுச்சு? அதபு மரியாதை எங்க போயிடுச்சு? யோசிச்சு பாருங்க. பாடசாலையில ஆசிரியருக்கு ஆசிரியைக்கு எவ்வளவு பெரிய கண்ணியமரி ஒரு காலம். ஒரு முஸ்லிம் நகரத்துல கொத்துபாவுக்கு போறோம், விடுமுறை, ரமலான் விடுமுறை. இது எங்கட பாடசாலையில் இல்ல, ஸ்கூல்ல டீச்சர்ஸ் மாருக்கு பிரின்சிபலுக்கு குற்றம் சொல்றதுக்கு முன்னால வாலிபர்களுடைய அதபு கெட்ட நிலைமையை கொஞ்சம் எடுத்து பாருங்க. 16 வயது இப்பதான் உழைச்சி சமூகத்தை பாக்குறார். 15-12 வயசுல இருந்து ஆரம்பிச்சு என்ன நடக்குது? உஜாலா நீளத்தோட வெளியே வர முஸ்லீம் கிராமத்தில் அவர் நடந்து போகணும். வீட்டுக்கு கிட்டத்தட்ட 1 கிலோமீட்டர். இதுல நிர்வாகிகள் பார்ப்பாங்க, உலமாக்கள் பார்ப்பாங்க. அத்தனை விட்டுச்சு பாப்பட முன்னுக்கு இந்த மகன் போய் இப்படித்தான் நிக்க போறார் உஜாலாவோட. யாருக்கு? சில விடுமுறை தினங்களிலே சில பாடசாலைகளுக்கு முன்னால் அரசாங்க பாதுகாப்பு கேட்கிறார்கள், பாடசாலையிலிருந்து கேட்டிலிருந்து வெளியாகி போகட்டும். எங்கி இந்த அதபு? எங்கிருந்த ஒழுச்சம்? இந்த வாலிப சமூகத்துக்கு ஜிபிரீல் அலைஹிஸ்ஸலாம் என்று சொல்லிக் கொடுத்தார்கள். ஜிபிரீல் அலைஹிஸ்ஸலாம் மாணவராக ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உஸ்தாதாக இருந்து காலை மடித்து வெள்ளையாடை அணிந்து தலைமுடியை வாரி அதற்கு எண்ணெய் வைத்து அழகான அதபான ஒழுக்கத்தை படித்துக் கொடுத்த சமூகம். எப்படி ஒரு புள்ள ஆசானுக்கு முன்னால் ஈக்கணும்? இன்னைக்கு முடிவெட்ட சொன்னாவே பிரச்சனை வந்துடும், வழக்குக்கு போக வேண்டிய நிலம் ஏற்பட்டுடும். அந்த அளவுக்கு போயிடு. சரி, இது போய் அடுத்த கேட்ல கேர்ள்ஸ் வெளியாகிறாங்க. இன்னால் இல்லாஹி வைன்னா இலைஹி ராஜிஊன். பொறுப்புள்ளவர்களே கவலைப்படுங்கோ, அந்த கேட்ல போய் பார்த்தா என்ன நடந்தது தெரியுமா? கேர்ள்ஸும் இதே கோலத்தோட வெளியே போறாங்க. இதே கோலத்தோட வெளியே போறாங்க. யார் ஒழுக்கத்தை பேசுறது? எங்கிருந்து ஒழுக்கத்தை ஆரம்பிக்கிறது? சகோதரர்களே, இப்படி நிலைமை இருந்தா ரோட சுத்தத்தை பாதுகாப்பாக ஆளுக்கே பெயிண்ட் அடிச்சு அடிப்புறான். ரோட்ல ஊட்ட குப்பை போட்டீங்கன்னா கொத்து பாதை சொல்லுங்கன்றான். சில என்ன சொல்லுங்க? எப்படி சொல்லுங்க? வீட்டுல நீங்க பிள்ளைக்கு சாப்பாடு கொடுக்க கூட சாப்பாட்டு பிளேட் கையில ஒரு கால்ல சாக்ஸ், அடுத்த காலில் ஷூ, அவர் இருக்கிற டேபிளுக்கு மேல. இப்படி புள்ள வளர்த்தா கட்டாயமா ரோட்ல நஜீஸ் பண்ணிட்டு போவோம். டிவி போகுது, மெச்ச உடவு அப்பக்கும் விருப்பம் இல்ல, உமக்கும் விருப்பம் இல்ல, தொடர் நாளாக முட்டா நரகவாதியா போயிடுவோம். உம்மட பார்வையில புள்ளைக்கு சாப்பாடு கொடுத்தது அந்த வழி இல்ல, இந்த புள்ள ரோட்ல பூச போட்டது கேட்கவாணும். இந்த ஸ்கூல்ல போறவருக்கு பெயிண்ட் அடிக்கிறத பார்க்கவா ஆகணும். உஜாலா இல்ல வெத்திலே துப்பாம இந்த பெரிய பண்பாடுகள் உருவாகும் இடங்கள் இருக்கிறதே. ஒரு வாப்பட கடமை புள்ள சாப்பிடுற பிளேட்ட பாக்குறதே. தம்மில்லா நபி எவ்வளவு பெரிய பொறுப்புள்ளவங்க. இஸ்லாமிய சாம்ராஜ்யத்தின் பிரதிநிதி, இஸ்லாமிய சிந்தனையின் உருவாக்கம், இஸ்லாத்தின் கொடியை நட்டுவிட வந்தவர்கள், நுபுவத்துடைய பணியை செய்து கொண்டே அப்துல்லா பின் அப்பாசுடைய பிளேட்டை பார்க்கிறாங்க. மகன் சரியா சாப்பிடுங்கோ, வக்குல் மின்மா எலீக்க உங்களுக்கு முன்னாள் உள்ள சாப்பிடுங்கோ. இதெல்லாம் எங்களுக்கு இல்லைங்க, இது டிகிரி ஹோல்டர் நாங்க பெண்ண இஸ்லாத்துல இதெல்லாம் பேசுறது வீட்டுல. இது தரம் கெட்ட வேலை. இந்த பிளேட்ட சரி செஞ்சு அவன் பங்கு எடுத்து கொடுக்கலண்டா, அடுத்த நாள் நானாம் தம்பி கோர்ட் நினைப்பாங்க சொத்து பிரிக்க போறேன். அதுவும் இங்கிருந்து ஆரம்பிக்கும். சின்னத்திலிருந்தே எங்க நிற்கிறாரு வாப்பட சொத்துல பிரச்சனை. வாப்ப மௌத்தாகி கபராளி ஆயிட்டார், நானாம் தம்பி அண்டே நீங்க எதிரிகள் ரெண்டு பேரும் பைலோட நிக்கிறாங்க கோர்ட்ல. இந்த சாப்பாட்டு பிளேட்ல எனக்குரிய ஹக்கு இதுதான் சொல்லிக் கொடுத்து பழக்கிருந்தா அடுத்த சகோதரன் ஹக்கு சென்ற கிழமை கொத்துபாட சொன்னாங்க பராசத்து சொத்துல பிரச்சனை வரும். நாங்க எல்லாத்தையும் சும்மா அந்த ஒட்டோ சிஸ்டத்துல தான் பாக்குறேன். ஈகோனியோ சிங்கப்பூர் எப்படி செஞ்சாரு நான் உதாரணத்துக்கு சொல்றேன். ஈகோனியோ எப்படி செஞ்சாரு, நான் அவரோட கொள்கையை நான் பேசல சகோதரர்களே. சிங்கப்பூர் இஸ் அவுட், வேண்டாம் சிங்கப்பூர். மலேசியா சொல்லிச்சு இப்படி ஒரு கெட்ட நாடு எங்களுக்கு தேவையில்ல, இந்த காலனி தேவையில்ல, ஒதுக்கினார்கள், வேண்டாம். சுபஹானல்லாஹ், ஏதோ சகோதரர்களே அத்துணை பேரையும் ஒற்றுமைப்படுத்தி அந்த நாட்டில் இருந்த அத்துணை அசிங்கங்களையும் இல்லாமல் ஆக்கி மக்களுக்கு தேவையான சட்டங்களை போட்டு மக்கள் துப்பினால் கூட பாதையிலே துப்பினால் ஃபைன் பண்றாரு, டாய்லெட் போய் ஃப்ளஷிங் செய்யலாட்டி ஃபைன் பண்றாரு, வீட்டுல நாட்டுல ஏதாவது ஒரு சொத்துல கீறி வச்சா அதுக்கு ஃபைன் பண்றாரு. இப்படித்தான் அதபு ஒழுக்கத்தை மக்கள் விரும்பக்கூடிய அந்த கலாச்சாரத்தை சொல்லி கொடுத்து இன்றைக்கு சிங்கப்பூர் ரெபிட் ஸ்பீட்ல போய் மலேசியாவுக்கு டாடா காட்டி பண்ணு சொல்லுவாங்க. எங்கேயோ போயிட்ட 80 மடங்கு மலேசியாவிட முன்னுக்கிறான் ஒழுக்கத்தை முதலாவது படிச்சு கொடுத்ததுனால. ஒழுக்கத்தை படிச்சு கொடுக்காம வீட்டிலே பிரச்சனை, பள்ளியிலே பிரச்சனை, சமூகத்து உருவாக்கிய சும்மா எழுத்தால மட்டுமல்ல அது தேவை. ஒழுக்கம் என்பது எழுத்துக்கு முன்னால் தேவை. இதுதான் ஜப்பானுடைய சிலபஸ். 3 வருடத்துக்கு எழுத்த கொடுக்கிறதே இல்லை. எழுத்தோட நான் கோபப்பட்டு பேசல. ஒழுக்கத்துக்கு அவ்வளவு முன்மாறு கொடுத்து உருவாக்குறான். அந்த தன்மை இல்லாமல் போனால் முடியாது சகோதரர்களே. மாலிபத்த வேகமைக்கு அது விவேகத்தோட பாதிக்கப்படும். சகோதரர்கள் சொல்லுவாங்க நியூசிலாந்துல 10 வருஷத்துக்கு கூட ஒரு உயிராபத்தான ஆக்சிடென்ட் இல்லையா பாலிபர்களால. ஜப்பான்ல ஒரு ஸ்டேட்ல கிட்டத்தட்ட 6 மாசத்துக்கு ஒரு ஆக்சிடென்ட் கூட இல்லையா. டைமுக்கு வேலை செய்யறா, செகண்டுக்கு வேலை செய்யறவங்க தானே. எங்கட நாட்டுல 40 லட்சம் 60 லட்சம் வாகனங்கள் ரெஜிஸ்டர் ஆகிறது, 40 லட்சம் வாகனங்கள் ரோடு கிடங்குது. சகோதரர்களே, ஒரு நாளைக்கு சராசரியாக 10 உயிர் ஆபத்துள்ள ஆக்சிடென்ட்கள் நடக்குது. 10 பேர் சாகலாம். எங்களை பார்த்து சொல்றா, எதுல ஒழுக்கத்தை தவறுறோமோ அது பாதையில பாதை காப்போம். அந்த ஒரு நிலையில சமூகம் இருக்கும்னு சொன்னா சகோதரர்களே கஷ்டம். குறிப்பாக வாலிபருடைய வேகம், அது ஒரு வாகன ஓட்டத்தையாக இருந்தாலும் சரி எத்தனை உயிர்களை கொண்டு போயிடும். அது நிதானமாக இருக்க வேண்டும். எனவே ஊருக்குள்ள ஒரு மாற்றம் வருவதாக இருந்தால், முன்னேற்றம் வருவதாக இருந்தால் அந்த ஒழுக்கங்கள் உயர்த்தி காட்டப்பட வேண்டும். ஒழுக்கம் உள்ள ஒரு சமூகம் இருக்குமே ஆனால் நிச்சயமாக அது வெற்றியின் பக்கம் செல்லும். தகுப்பாசிகள் அவ்வளவு பெரிய சாதனையை நிதானமாக செய்தார்கள், ஒற்றுமையாக செய்தார்கள், வேகமாக செய்தார்கள், சோம்பேறித்தனம் இல்லாமல் செயல்பட்டார்கள். இத்தனை தன்மைகளோட சகோதரர்களே உண்மையான வாலிப சமூகம் அசையுமே ஆனால் ஆச்சரியமான விஷயங்கள் முன்னே சமூகத்துக்கு அழகான வாய்களாக தோன்றக்கூடிய ஒரு நல்ல காட்சியை நாம் பார்க்கலாம். அதுதான் பாருங்க, இந்தியாவில் இருந்த 2 வாலிபர்கள் தவறி போனாங்க, பாபர் மத்தியை இடிச்சாங்க, வழிகாட்டப்பட்டுச்சு, பாதை மாறினாங்க. இன்றைக்கு அவங்க சொல்றாங்க நாங்க 100 மசூதிகளை கட்டுவோம். இப்படித்தான் வாலிபர்கள் தன்மை. பாதை மாறி போகும்பொழுது பிரச்சனை. யோகேந்தர் பல்பீர் சிங் 2 வாலிபர்கள், 2 பேரும் வழிதவறி இருந்தாங்க, நஷ்டத்திலே இருந்தார்கள், பிரச்சனையோடு இருந்தார்கள். பாபர் மஸ்ஜிதை அவர்களுடைய மகுடவன் வசனத்தை சொல்லி அவருடைய உச்சரிப்பை உச்சரித்து பிஸ்மில் சொல்லுவதை போன்றே அந்த வார்த்தையோடு இடித்தார்கள், அதிலே சிறுநீர் கழித்தார்கள், கேவலப்படுத்தினார்கள். கடைசிக்கு இஸ்லாம் என்ற மாணிக்கம் அவர்களுக்கு கிடைத்தது என்று சொல்லுகின்றார்கள். ஒரு பாபர் மஸ்ஜிதுக்கு பதிலாக 100 மஸ்ஜிதுகளை கட்டியதன் பின்னால் தான் நான் மரணிக்க வேண்டும், எனக்கு அல்ல அந்த நீண்ட ஆயுதை தருவானாக என்று எழுதுகிறார். கச்சீவன் யூசுப் இஸ்லாமாக மாறினார். அந்த வாலிபர்களை வாழ முடியாமல் இல்லை. சைடன்வர் ஒரு கிரிக்கெட் பிளேயராக இருந்தவர் இன்றைக்கு அல்லாண்டு அழைகிறார், இஸ்லாம் ஏங்கிறார், தீனின் உலகம் எல்லாம் போய்வாரார். ஜுனை ஜம்ஷித் ஒரு பொப்பிசை பாடகராக இருந்தவர்கள். சகோதரர்களே, எங்கட வாழ்க்கையிலே மாற்றம் வரலாம். எமது வாழ்க்கை மாறினால் உண்மையிலே இன்று அந்த ஜுனை ஜம்ஷிதுடைய ஜனாசால பார்த்தா கராச்சியில 500,000 பேர் கண்ணீர் வடிக்கிறார். கண்ணீர் வடித்து தொழுகின்றார்கள். ஜனாசா தொழுகை ஒரு பொப்பிசை பாடகராக இருந்து இஸ்லாத்துக்கு உண்மையான உழைப்பாளராக மாறி ஆகாய விமானத்தில் வைத்து விபத்துக்குள்ளாகி ஷஹீதாக மரணமாகின்றார். ஷஹீதாக. எனவே சகோதரர்கள், அன்பார்ந்த வாலிபர்களே, சகுப்வாசிகள் தூங்கி எழுந்து ஒரு சரத்திரம் படைத்தது போன்று விழித்திருக்கும் எங்களுக்கும் உங்களுக்கும் அல்லாஹ் ஒரு சந்தர்ப்பத்தை தந்திருக்கிறான், ஒரு தௌபாவுக்குரிய சந்தர்ப்பத்தை தந்திருக்கிறான். நாம் உண்மையிலே அல்லாஹ்வின் பக்கம் திரும்புவோம், அல்லாஹ்வின் பக்கம் திருப்புவோம். உண்மையான ஒரு முஸ்லீமாக இருந்து ஒரு நல்லதை எத்தனை பேர் செய்துவிட்டு செய்திருக்கிறார்கள், அதை பாதுகாத்து சமூகத்துக்கு ஒரு நல்லதை செய்யும் நல்ல வாலிபராக என் வாலிப சமூகத்தை அல்லாஹ்வின் ஆக்கி வைப்பாயாக. எனது துறைகளை மன்னித்து விடைய அல்லாஹ், நூறுக்கு ரஹ்மத் செய்வாயாக, வரக்கச் செய்வாயாக, வாலிபர்களுக்கு ரஹ்மத் செய்வாயாக, அப்ப இயங்கக்கூடிய வாலிபர்களை திருப்பி விடுவாயாக, சாத்தின் உணர்வை கொடுப்பாயாக, ஈமானுடைய படிப்பிடியை தருவாயாக, தீனின் தெளிவை தருவாயாக, தக்குவாவுடைய வாழ்க்கையை நசீபாக்கி விடுவாயாக. யா அல்லாஹ், பாவ அலைகள் எங்களை கொண்டு போய் மாற்றி வைத்து விடாதயா அல்லாஹ். எதிர்காலத்தை துளைத்த வாலிப சமூகமாக என் வாலிப சமூகத்தை ஆக்கி விடாதயா அல்லாஹ். எமது பாவங்களை மன்னிப்பாயாக, எங்களுக்கு ரஹ்மத் செய்வாயாக, எங்களுக்கு உன்னுடைய பாதுகாப்பை தருவாயாக. அன்பு நபியை அவருடைய வீட்டுக்குள்ளே வைத்து சூரா யாஸ்மீனை ஓதி வெளிப்படும் பொழுது எப்படி பாதுகாத்தாயோ, அதே போல் இந்த நாட்டிலே என்னையும் பாதுகாப்பாயாக, இந்த சொத்து செல்வங்களையும் பாதுகாப்பாயாக. நாம் இளங்கதை வைத்து கவலைப்படுகிறோம் யாழ்லா, இன்னும் இழக்க முடியாது யாழ்லா. என்னை நீ வளப்படுத்துவாயாக, ஈமானை இஸ்லாத்திய தெளிவுள்ளவர்களை ஆக்கி தருவாயாக, வாலிப சமூகத்துக்கு நல்ல எதிர்காலத்தை ஆக்குவாயாக. எமது பிள்ளைகளை வைத்து நாம் கண்களங்கும் இளைஞர்கள் உருவாக்கி விடாது யாழ்லா. முகத்துல கரிபூசக்கூடிய பிள்ளைகளை எங்களுக்கு மரணத்துக்கு பின்னாலே துவா செய்யக்கூடிய நல்லவைகளை செய்து அனுப்பக்கூடிய சாலிஹான பிள்ளைகளாக ஆக்கி வைப்பாயாக. வாலிபர்களுக்குள்ளே அகப்பும் பாவங்களுக்குள் அகப்படாமல் வாலிப சமூகத்தை பாதுகாத்து அருள் புரிவாயாக.